அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. நவம்பர் திங்கள் 9 திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். நேயர்கள் அனைவருக்கும் நம்முடைய தீபாவளி வாழ்த்துக்கள். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இலங்கையில் அவங்கார்டு ஆயுத கப்பல் விவகாரம் தொடர்பாக அமைச்சர் திலக் மாரப்பன பதவி விலகி இருப்பது பற்றிய செய்திக்குறிப்பு. இலங்கையில் காணாமல் போனவர்கள் தொடர்பாக ஆராய ஐநா மன்ற குழு ஒன்று அங்கு வந்திருப்பது பற்றிய ஒரு பேட்டி.
இந்த காணாமல் ஆக்குதல் சட்டத்துக்கு முரணான என்பதை சட்டமாக்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொண்டோம். ஒருவரை கடத்தினால் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யக்கூடிய சட்ட வரமுறை இலங்கையில் இருக்கின்றது. ஆனால் ஒருவர் காணாமல் ஆக்கினால் அது தொடர்பான வழக்கு தொடர்வதற்கோ வேறு எந்த விதமான செயற்பாடும் செய்வதற்கு இலங்கையிலே சட்டத்திலே இடமில்லை.
பீகார் சட்டமன்ற தேர்தலில் மத்தியில் ஆளும் பாஜக தோல்வி அடைந்தது பற்றிய இரண்டு பேட்டிகள்.
வளர்ச்சி என்னும் முழக்கத்துக்காக தான் ஜனங்க மோடி பேசுறத நம்பி ஓட்டு போட்டாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு பிஜேபி உண்மையான முகம் என்பது தெரிய வந்தது.
தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழை குறித்த செய்தி, பின்னர் விளையாட்டரங்கம் ஆகியவை இடம்பெறுகின்றன. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
வளிமண்டலத்தில் காணப்படும் கிரீன்ஹவுஸ் கேஸ் எனப்படும் பூமியை வெப்பமாக்கும் வாயுவின் அளவை பதிவு செய்யும் வேலைகள் 30 முன்னர் ஆரம்பித்த காலம் தொடக்கம் தொடர்ச்சியாக ஏறிக்கொண்டிருக்கும் இந்த அளவு இவ்வாண்டில் புதிய உச்சநிலையை அடையப்போகிறது என்று ஐநா அமைப்பு அறிவித்திருக்கிறது. உலக வளிமண்டல் ஆய்வகத்தின் வருடாந்த அறிக்கையில் இதனை விவரிக்கும்போது, முன்பில் அறியப்படாத ஒரு நிலைமையை நோக்கி உலகம் அச்சமூட்டும் வேகத்தில் விரைந்து கொண்டிருக்கிறது. இதன் விளைவாக பூகோள வெப்பம் மேலும் உச்சமடையலாம், தட்ப வெப்பநிலை மோசமாகலாம், கடல் நீரின் மட்டம் உயரலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. கடந்த 800,000 ஆண்டுகளாக காணப்படாத அதி உச்ச நிலையை கரியமில வாயு, மீத்தேன் வாயு, நைட்ரஸ் ஆக்சைடு ஆகியன அடைந்திருப்பது கவனிக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க விஞ்ஞானிகள் மதிப்பிட்டிருக்கிறார்கள். இது பற்றிய உலக நாடுகளின் மத்தியில் ஐநா உடன்படிக்கை ஒன்று ஏற்படுத்தும் நோக்கத்தோடு பிரெஞ்சு தலைநகர் பாரிஸில் அடுத்த மாதம் மேல்நிலை மாநாடு ஒன்று நடத்தப்பட இருக்கிறது.
பரந்துபட்ட அளவில் ஊக்கமருந்து பயன்பாட்டை ரஷ்யா ஊக்குவித்தது என கூறி சர்வதேச தடகள போட்டிகளிலிருந்து அந்நாட்டை இடைநீக்கம் செய்ய வேண்டுமென ஊக்கமருந்து பயன்பாட்டுக்கு எதிரான சர்வதேச அமைப்பு கோரியுள்ளது. வாடா என்று அறியப்படும் அந்த சர்வதேச அமைப்பால் அமைக்கப்பட்ட ஆணைக்குழு ஒன்று மிக கடுமையாக விமர்சிக்கும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. ரஷ்யா அதிகாரிகளின் ஒப்புதல் இல்லாமல் அதன் விளையாட்டு வீரர்கள் ஊக்கமருந்து பயன்பாட்டில் ஈடுபட்டிருக்க முடியாது என அந்த ஆணையத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார்.
We advised the minister in advance that he would not likely be pleased with many of the findings.
5 ரஷ்ய தடகள வீரர்கள், 5 பயிற்சியாளர்கள் ஆகியோருக்கு சர்வதேச தடகள சம்மேளனம் வாழ்நாள் தடை விதிக்க வேண்டும் எனவும் அந்த ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. ரஷ்யாவின் தடகளத்துறையில் மட்டுமே ஊக்க மருந்து பயன்பாடு இருந்துள்ளது என கூற முடியாது எனவும் அந்த ஆணையத்தின் அறிக்கை கூறுகிறது. தடகள விளையாட்டில் நிலவும் ஊழல் குறித்த விசாரணைகளை தாங்கள் ஒருங்கிணைந்து நடத்த உள்ளதாக இன்டர்போல் எனப்படும் சர்வதேச போலீஸ் அமைப்பு கூறியுள்ளது.
ஜோர்டான் நாட்டில் போலீஸ் பயிற்சி கல்லூரியொன்றில் பயிற்சி வழங்கும் ஆசிரியர்கள் 3 சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவர்களில் 2 அமெரிக்கர்கள், 3 அவர் தென்னாப்பிரிக்க நாட்டவர். ஜோர்டான் நாட்டு போலீஸ்காரர் ஒருவர் இவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்தபோது 3 கொல்லப்பட்டார்கள். ஜோர்டானிய தலைநகர் அம்மான் எல்லையில் உள்ள இந்த போலீஸ் பயிற்சி முகாமில் ஜோர்டான் நாட்டவர் சகட்டு மேனிக்கு சுட்டதில் பலருக்கு காயம்பட்டது. இவரை போலீசார் பின்னர் சுட்டுக் கொன்றார்கள். இந்த சம்பவம் பற்றி எமது பிபிசியின் மத்திய கிழக்கு மூவர் கருத்து வெளியின் போது, ஜோர்டானிய கொலையாளியின் தாக்குதலுக்கு தனிப்பட்ட காரணங்கள் எதுவும் காணப்படாத பட்சத்தில் ஜோர்டானிய வட்டாரத்தில் இயங்கி வரும் அமெரிக்க விரோத கும்பல்களுக்கு தனது ஆதரவை தெரிவிக்கத்தான் கொலையாளி இதனை செய்திருக்கலாம் என்று கருதப்பட இடம் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்.
புவி வெப்பமடைதல் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டிய அளவையும் தாண்டி அதிகரிக்கும் என்று நீண்டகாலமாக அஞ்சப்படுகின்ற தருணம் இந்த ஆண்டிலேயே நடந்துவிடும் என்று பிரிட்டிஷ் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். புவி வெப்பநிலை அது இருக்க வேண்டிய எல்லையையும் தாண்டி 1 கூடுதலாக ஏற்கனவே அதிகரித்து விட்டதாக முதல் 9 புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. 1850 1900 இடைப்பட்ட காலப்பகுதியில் பதிவான சராசரி புவி வெப்பநிலையிலேயே அளவுகோலாக பார்க்கப்படுகிறது. இப்போது எதிர்பார்க்கப்படும் அளவிலேயே வெப்பநிலை தொடர்ந்தும் நீடித்தால் கட்டுப்பாட்டு எல்லையையும் தாண்டி வெப்பநிலை அதிகரிக்கும் ஆண்டாக 2015 இருக்கும்.
மயன்மார் எனப்படும் முன்னாள் பர்மிய நாட்டில் 25 பிறகு முதல் தடவையாக வெளிப்படையான போட்டிகளோடு நடைபெற்ற பொது தேர்தலில் தாங்கள் வெற்றி கட்டிக் கொண்டிருப்பதாக ஓங் சான் சூச்சி அம்மையார் தலைமையிலான ஜனநாயகத்திற்கான தேசிய லீக் என்ற எதிர்க்கட்சி அறிவித்திருக்கிறது.
மாசனே மேயாகாதேகோ தெயோவே எதிமதியாகிவாவ்
ஆனால் அதிகாரப்பூர்வமான தேர்தல் முடிவுகள் மிகவும் மந்தகதியிலேயே வெளிவந்து கொண்டிருக்கின்றன.
இந்து சமுத்திரத்தில் உள்ள தீவான கிறிஸ்மஸ் தீவில் உள்ள ஆஸ்திரேலிய தடுப்பு முகாமில் கலவரம் வெடித்துள்ளது. பேஸ்போல் பேட் ஆயுதமாக கொண்டுள்ள கைதிகள் கட்டிடங்களுக்குள் தீ வைத்து காவலர்களையும் துரத்தியுள்ளனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் ஆயுத கப்பல் விவகாரத்தில் இலங்கை அமைச்சர் திலக் மாரப்பன பதவி விலகியிருக்கிறார். இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை தருகிறார் கொழும்பிலிருந்து செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
மக்கள் பாதுகாப்பு தொடர்பான அமைச்சர் திலக் மாரப்பன தனது அமைச்சு பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக இன்று தெரிவித்தார். திலக் மாரப்பனவை அமைச்சு பதவியிலிருந்து நீக்குமாறு இன்று காலை அமைச்சரவை கூட்டத்தின் போது சில அமைச்சர்கள் தீர்மானம் ஒன்றை முன்வைக்கவிருந்தனர். இந்த பின்னணியில் இன்று காலை தனது இல்லத்தில் ஊடக சந்திப்பொன்றை நடத்திய திலக் மாரப்பன தனது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவித்தார்.
එතුමාගේ පිළිබඳව පවසලා අද උදේ පාන්දරම මම ජනාධිපතිතුමාට ලිපියක් යවුවා ඉල්ල අස්වනයි කියලා මේ මගේ අවදි ධූරේ මම එතුමාට කිව්වා මම අද කැබිනට්
කුට්ටචාට්ටුකල් සුමතපට්ටුල්ල එවන්ගාඩ් නිර්වණතින් සට්ට ආලෝසකරාග තාන් කඩමයාටියුලදාග තිලක් මරපන අන්මයිල් නාඩලමන්ත්‍රතිල් උරයාට්‍රියපෝදේ තෙරවිතරුන්දාර් එවන්ගාඩ් නිර්වණතින් සේට්පාඩුගලිල් එන්දවිදමාන සට්ට විරෝධමාන සේල්ගලුම් ඉල්ලයෙන්රුම් අවර් නාඩලමන්ත්‍රතිල් උරයාට්‍රියපෝදේ තෙරවිතරුන්දාර් අදන් පින්නර් පාටලි චම්පික රණවක මට්‍රුම් රාජිත සේනරත්න ஆகிய அமைச்சர்கள் கடந்த அமைச்சரவை கூட்டத்தின் போது அமைச்சர் திலக் மாரப்பன மீது பாரிய குற்றச்சாட்டுகளை சுமத்தியதாக ஊடகங்கள் தெரிவித்திருந்தது. அமைச்சர் திலக் மாரப்பன எவன்கார்ட் நிறுவனத்துக்கு சார்பாக செயற்பட்டு வருவதாகவும் விசாரணைகள் நடைபெறும் விதம் குறித்து திருப்தியடைய முடியாதென்றும் அந்த அமைச்சர்கள் கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். இதேவேளை அமைச்சர் திலக் மாரப்பனவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை கொண்டுவர போவதாக மக்கள் விடுதலை முன்னணி நேற்று அறிவித்தது. இந்த பின்னணியில் தான் பதவியை ராஜினாமா செய்வதாக அமைச்சர் மாரப்பன அறிவித்துள்ளார்.
பசுய தினே பாலிமேந்தேதி மகள கதாவ மத மா ஜனதாவ அத்தர மகா தாந்தோலனையா கத்தியது ஆண்டுவே அப்பபக்ஷே மந்திரியோரு அத்தரத எம் எம் பிரஸ்னம் அத்துவியது
எவன்கார்ட் நிறுவனம் சம்பந்தமாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் தான் தொடர்ந்து காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சராக செயற்பட்டால் அதன் மூலம் நியாயமான விசாரணையொன்றை நடத்த முடியுமா என்ற சந்தேகம் பொதுமக்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த திலக் மாரப்பன இதன் காரணமாகவே தான் அமைச்சு பதவியை ராஜினாமா செய்ய தீர்மானித்ததாகவும் தெரிவித்தார். அமைச்சு பதவியை ராஜினாமா செய்த போதிலும் தான் தொடர்ந்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் கடமையாற்ற உள்ளதாகவும் தெரிவித்தார் திலக் மாரப்பன. இதேவேளை எவன்கார்ட் நிறுவனம் சம்பந்தமாக ஆராய்வதற்கு அழைக்கப்பட்ட விசேட அமைச்சரவை கூட்டம் இன்று காலை ஜனாதிபதியின் தலைமையில் நடைபெற்றது. அங்கு எவன்கார்ட் நிறுவனம் சம்பந்தமாக விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. அதன் பின்னர் சம்பந்தப்பட்ட நிறுவனம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் சகல தரப்பிடமிருந்தும் ஒரு வாரத்துக்குள் கருத்துக்களை பெற்றுக்கொண்டு தீர்மானம் ஒன்றை எடுப்பதற்கும் அமைச்சரவை கூட்டத்தின் போது இணக்கம் ஏற்பட்டுள்ளது.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இலங்கையில் வலிந்து காணாமல் செய்யப்பட்டவர்கள் தொடர்பான பிரச்சினையில் ஐநா வல்லுநர்கள் குழு இலங்கை அரசின் அழைப்பை ஏற்று அங்கு சென்றிருக்கிறது. அந்த குழு எதிர்வரும் 18ஆம் தேதி வரை நாட்டின் பல பகுதிகளுக்கு செல்ல உள்ளது. அவர்களது வருகையை சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பான ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் எச்சரிக்கையுடன் வரவேற்றிருக்கிறது. இலங்கையில் காணாமல் போனோரை தேடி எறியும் குழுவினர் அந்த ஐநா அதிகாரிகளை இன்று சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அந்த சந்திப்பில் பேசப்பட்டவை குறித்து அந்த குழுவின் தலைவரான சுந்தரம் மகேந்திரன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
இந்த காணாமல் ஆக்குதல் சட்டத்துக்கு முரணான என்பதை சட்டமாக்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொண்டோம். ஒருவரை கடத்தினால் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யக்கூடிய சட்ட வரமுறை இலங்கையில் இருக்கின்றது. ஆனால் ஒருவர் காணாமல் ஆக்கினால் அது தொடர்பான வழக்கு தொடர்வதற்கோ வேறு எந்த விதமான செயற்பாடும் செய்வதற்கு இலங்கையிலே சட்டத்திலே இடமில்லை. எனவே நாங்கள் இது தொடர்பான அழுத்தத்தை கொடுத்தோம். அவர் அதை ஏற்றுக்கொண்டார். அதே போன்று இலங்கையில் கடந்த காலங்களிலே காணாமல் ஆக்கப்பட்டது தொடர்பாகவும் காணாமல் ஆக்கப்படுவதற்காக உடந்தையாக இருந்தவர்கள் தொடர்பாகவும் சகல தகவல்களையும் இலங்கையிலே மனித உரிமை செயற்பாட்டாளராக வந்திருந்தவர்கள் அனைவரும் எடுத்து கூறினார்கள்.
எவ்வகையில் தாங்கள் இலங்கையில் இந்த காணாமல் போனோர் தொடர்பான விஷயங்களை கலந்துரையாடல்களை முன்னெடுத்து கையாள போகின்றோம் அப்படிங்கிறது குறித்து வெளிப்படையாகவோ மறைமுகமோ ஏதாவது உங்களுக்கு தெரிவிச்சாங்களா? எப்படி செயல்பட போறோம்னு
அவர்கள் உண்மையிலே வெளிப்படையாக கூறினார்கள், நாளை காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களை அவர்கள் சந்திக்கின்றார்கள். எனவே இவர்களை சந்தித்த பிற்பாடு அவர்கள் தங்களோட அறிக்கையை இங்கு வெளியிடுவதாகவும் கூறினார்கள். இவர்கள் ஏன் காணாமல் ஆக்கப்பட்டார், எதற்காக காணாமல் ஆக்கப்பட்டது, இவர்கள் யாரால் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்ற விடயங்கள் தொடர்பாக ஆழமாக ஆராயப்படும் என்றும், அதே நேரத்தில் அவர்களுக்கு என்ன நடந்தது, அதற்கான பொறுப்பு யார் கூற வேண்டும் என்பது தொடர்பாகவும் தெளிவாக அவர்களை எமக்கு எடுத்துரைத்தார்கள். இந்த ரெண்டு விடயங்களும் ஒன்று பின் இருக்கின்றது, இருந்தாலும் செயல்பாட்டு ரீதியாக வெவ்வேறாகவே நாங்கள் காணுகின்றோம் என்று கூறினார்கள்.
வேறு யாரையெல்லாம் எங்கெல்லாம் சென்று சந்திக்க இருக்கின்றார்கள் அப்படிங்கறத உங்களுக்கு சொன்னாங்களா?
சகல இடங்களுக்கும் சென்று கலநில விவரங்களை அறிந்து கொள்வதற்காக முயற்சிக்கின்றார்கள். நாளைய தினம் தாய்மார்களை சந்திப்பது போன்று சட்ட வல்லுநர்கள் போன்றவர்களையும் அவர்கள் இன்று சந்தித்திருக்கின்றார்கள். இந்த காணாமல் போனவர்கள் தொடர்பாக அந்தந்த பிரதேசங்களில் சென்று அது தொடர்பான செயல்பாட்டாளர்களை சந்தித்து களத்திலிருந்தே அவர்கள் தங்களுடைய தகவல்களை சேகரிக்கின்ற வழிமுறையை அவர்கள் கையாண்டு வருவதாக தெரிகின்றது. நாங்கள் சுட்டிக்காட்டினோம், மூன்று முறை இந்த அரசாங்கத்துக்கு கடந்த காலங்களில் அரசாங்கத்துக்கு எதிராக நீங்கள் பல அழுத்தங்களை கொடுத்தீர்கள் மனித உரிமை ஆணைக்குழு தொடர்பாக. ஆனால் தமிழ் பேசும் மக்களுடைய இந்த துயர நிலைக்கு ஒரு விடிவு வரும் என காத்திருந்த பொழுதெல்லாம் நீங்கள் அரசாங்கத்துக்கு சார்பாக பல சந்தர்ப்பங்களை வழங்கி கால வரையை நீங்கள் நீடித்து இருக்கின்றீர்கள். எனவே இந்த காலவரையை நீங்கள் நீடித்ததன் ஊடாக மக்கள் உங்கள் மத்தியில் இருக்கின்ற பிடிப்பு அல்லது உங்கள் மேல் இந்த நம்பிக்கை இழக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இறுதியாக கிடைத்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி இந்த நாட்டில் உள்ள இந்த மக்களுக்கு நல்லதொரு தீர்ப்பை நீங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும். மிக முக்கியமான வேண்டுகோளை நாம் இன்று அவர்களுக்கு முன்வைத்தோம்.
உங்களது வேண்டுகோள் குறித்து அவர்கள் தரப்பிலிருந்து என்ன பதில் கூறப்பட்டது? சிறிதளவாவது உங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கின்றதா?
நம்பிக்கை தருகின்றது. காரணம், அவர்கள் குறிப்பிட்டார்கள், இலங்கை அரசாங்கத்திற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் என்ன செய்வோம் என்பதையும் அரசாங்கத்துக்கு அறிவிப்பதாகவும், இலங்கை அரசாங்கத்துக்கு வந்த நோக்கம் அதனுடைய அறிக்கை அவர்கள் அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்க இருக்கின்றார்கள். எனவே அவர்களிடமிருந்து எதிர்பார்க்கின்ற விடயங்கள் முழுமையாக கிடைக்காவிட்டாலும் ஓரளவு சாத்தியப்பாடு இருக்கின்றது. இந்த அரசாங்கமும் அவர்களோடு ஒத்தாசையாக ஒத்துழைத்து இந்த காணாமல் போனோர் தொடர்பாக சில விடயங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இவருடைய வருகையின் பின்பாடு ஏற்படும் என நாங்கள் எண்ணுகின்றோம். நாங்கள் அவர்களுக்கு சுட்டிக்காட்டிய முக்கிய விடயம் என்றால், ஐக்கிய நாட்டு சபைகளால் காணாமல் போர் தொடர்பாக ஒரு விண்ணப்ப படிவம் ஒன்று எமக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. அந்த விண்ணப்ப படத்தில் கேட்கப்படுகின்ற கேள்விகள் அனைத்துக்கும் ஒரு காணாமல் போன உறவினர்களால் பதில் வழங்க முடியாத ஒரு படிவத்தை நீங்கள் தயார் செய்திருக்கின்றீர்கள். எனவே இதன் ஊடாக நாங்கள் சேகரித்து வைத்திருக்கின்ற தகவல்களை உங்களுக்கு அனுப்ப பட்சத்தில் நீங்கள் ஜெனிவாவிலிருந்து மீண்டும் இது விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீங்கள் திரும்பி எங்களுக்கு தகவல் தருகின்றீர்கள். இது ஒரு மிக கவலை தரக்கூடிய விடயம். ஒரு காணாமல் போன உறவில் யுத்த சூழ்நிலையிலே அவர்கள் எந்த இடத்தில், எந்த போலீஸ் நிலையம், எந்த போலீசார், எந்த ராணுவம், எந்த ராணுவ பிரிகேடியர் என கேள்விகள் கேட்கின்றீர்கள். அந்த கேள்விகளுக்கு அந்த நேரத்தில் முகம் கொடுத்த அந்த உறவுகளுக்கு ஞாபகம் இல்லை. எனவே இது தொடர்பாக நீங்கள் கரிசனை காட்டி நீங்கள் இந்த விண்ணப்ப படிவத்தை ஒரு மாற்று செயலாக நீங்கள் கவனத்தில் எடுத்து நீங்கள் எமக்கு திருப்பி தர வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அது தொடர்பாக அவர் கவனத்தில் கொள்வதாக கூறினார்.
காணாமல் போனோர் அமைப்பின் தலைவர் சுந்தரம் மகேந்திரன் அளித்த இந்த பேட்டியுடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இந்திய குறிப்புகள். குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் தாக்கத்தால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று கனமழை பெய்தது. இது குறித்த விவரங்களுடன் ஜெயக்குமார்.
தமிழகம் அருகே வங்கக்கடலில் உருவாகியிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகம், பாண்டிச்சேரி மற்றும் ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் கனத்த மழை நீடிக்கின்றது. இப்பகுதிகளில் நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் இன்று பெய்து வரும் அடைமழை மக்களின் இயல்பு வாழ்க்கையை பெரிதும் பாதித்தது. தமிழகத்தில் கடலோர வட மாவட்டங்களில் இன்று பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருந்தது. அத்தோடு சென்னை மற்றும் புதுச்சேரியில் உள்ள பல்கலைக்கழகங்கள் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த தேர்வுகளும் இன்று ரத்தாகின. குறிப்பாக புதுச்சேரி மற்றும் அதை சுற்றியுள்ள தமிழக மாவட்டங்களில்தான் பாதிப்புகள் அதிகம் உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மொத்தமாக தமிழகத்தில் மட்டும் பெய்து வரும் கனமழைக்கு 3 பேர் இறந்துள்ளதாகவும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்திகள் குறிப்பிடுகின்றன. சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பெருநகரங்களில் இன்று பெய்த கனமழை காரணமாக பல பகுதிகளில் மின்சார சேவை பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாகவும் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடிய காரணத்தாலும் வர்த்தக நிறுவனங்களின் செயல்பாடுகள் பாதிப்படைந்தன. நீடித்து வரும் கனமழை மற்றும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை எச்சரிக்கை காரணமாகவும் சென்னையிலிருந்து இயக்கப்படும் ஒரு சில ரயில்கள் நேரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. அதே போல ஒரு சில பேருந்துகளின் ஓடு பாதைகளும் மாற்றம் செய்யப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் சென்னையிலிருந்து வெளியூர் செல்ல வேண்டிய பயணிகள் பாதிக்கப்பட்டனர். கடலூர் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் விளைச்சல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் பயிர்கள் நாசமாகும் நிலை உருவாகியுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் ஆந்திரா ஆகிய கடலோரங்களில் வாழும் மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதுடன் மீனவர்கள் கடலுக்கு செல்ல அனுமதிக்கப்படவில்லை. பாதிப்புகள் அதிகம் ஏற்படும் என யூகிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. புதுச்சேரியிலும் மீட்புக் குழுவினர் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். திருப்பதி உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை நீடிப்பதால் மலைச்சரிவு அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக திருப்பதி மலை பாதைகளில் இருசக்கர வாகனங்களுக்கு தற்காலிக தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளது.
சென்னையிலிருந்து ஜெயக்குமார். வட இந்திய மாநிலமான பீகாரில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் மோடியின் தீவிர பிரச்சாரத்தையும் மீறி பலத்த தோல்வியை சந்தித்தது. இந்த தேர்தலில் மாநிலத்தில் குறிப்பிடத்தக்க அளவு செல்வாக்குமிக்க பாரதிய ஜனதா கட்சி தலைவர் யாரும் முன்னிறுத்தப்படாத நிலையில் பிரதமர் மோடியே சுமார் 30 பிரச்சார கூட்டங்களில் பேசிய பொழுதும் அவரது கட்சி தோல்வியை தழுவியது. இந்த சூழலில் பீகார் தேர்தல் முடிவுகள் மோடிக்கு எதிரான தீர்ப்பாக எடுத்துக்கொள்ள முடியுமா என்று பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினரான சேஷாத்ரி சாரி அவர்களிடம் கேட்டேன்.
பீகாரில் நடந்த விஷயம் மோடிக்கு எதிரான ஓட்டுன்னு எனக்கு தோணல. ஏன்னா இப்ப நீங்க நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தாக்க அதுல எங்களுக்கு கம்மி தான், பிஜேபிக்கு கம்மி. ஆனா நீங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா பிஜேபியினுடைய 26% ஓட் அப்படியே இருக்கு, 35% இருக்கு இப்ப பிஜேபி. இப்ப ஆர்ஜேடி அண்ட் ஜேடியு இந்த ரெண்டு கட்சிக்கு 18% கிடைச்சிருக்கு, காங்கிரஸ்க்கு 7%. இதே நீங்க 2010 அந்த ஆண்டு பார்த்தா அந்த சமயத்துல பிஜேபி ஜேடியு ரெண்டு பேரும் சேர்ந்து 47% கிடைச்சிருக்கு. ஸோ இந்த எலெக்ஷன் அரித்மெட்டிக் அப்படி பார்த்தாக்க இது வந்து ஒரு எந்த பார்ட்டிக்கும் ஒரு விக்டரியோ அல்லது செட்பேக்கோ இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் கம்மிங் டுகெதர் ஆஃப் டூ குட் டூ பார்ட்டிஸ்.
சரி, நீங்க இந்த தேர்தலில் வந்து
சேர்ந்திருக்காங்க
கூட்டணியில் வந்து வெறும் கணக்கு அரித்மெட்டிக் மட்டும்தான் வெல்லும்னு நினைக்கிறீங்களா, அல்லது கெமிஸ்ட்ரின்னு ஒன்று சொல்லுவாங்க, அதாவது நீங்க சொல்ற மெசேஜ், நீங்கள் சொல்கிற பிரச்சாரத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற விஷயங்கள் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு எடுபடுது, அதெல்லாம் வந்து தேர்தல் முடிவை பாதிக்கலன்னு
நினைக்கிறீங்களா? அந்த அந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க அந்த விஷயத்தை பார்த்தாக்க அது வந்து ஒரு 2-3% ஓட்டு டிரான்ஸ்ஃபருக்கு ரொம்ப உபயோகம். அந்த விஷயத்தை பார்த்தாக்க அந்த 2-3% எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டு கிடைக்கல, அது நிச்சயமா சொல்ல வேண்டியது.
நான்
இந்த 2% கிடைச்சிருந்ததுனாக்க சீட் டிஃபரன்ஸ் மாறி இருக்கும்.
சரி, ஆனால் இந்த இந்த தேர்தலுக்கு முன்னால் இருந்த அரசியல் சூழ்நிலை என்பது இந்து பெரும்பான்மை வாக்குகளை ஒன்றாக திரட்டி அதை வந்து பீகார் தேர்தலிலே தங்களுக்கு சாதகமாக ஆக்க வேண்டும் என்று பிஜேபி கணக்கு போட்டு அந்த மாதிரியான பிரச்சார யுக்திகளையும் கடைபிடித்தது என்று சிலர் கூறுகிறார்கள். இல்லை, அந்த அந்த அரசியல் சூழ் நீ உண்மை இல்லை என்று சொன்னாலும் இந்த இந்த மைனாரிட்டிகளுக்கு எதிரான சில பிரச்சனைகள், அந்த மாட்டிரைஜி சர்ச்சை, பாகிஸ்தானின் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் பம்பாய்க்கு வந்தபொழுது அவர் மீது கருப்பு மை வீசப்பட்டது, இந்த மாதிரியான சம்பவங்கள் மைனாரிட்டியினர் மனதிலே ஒருவித அச்ச உணர்வை தோற்றுவித்து அவர்கள் எல்லாம் வந்து, அது மட்டுமல்லாமல் இப்பொழுது இந்த கருத்து சுதந்திரம் பற்றிய பிரச்சனைகள், எழுத்தாளர்கள் தங்களுக்கு அளிக்கப்பட்ட விருதுகளை திரும்ப தந்தது, அதை பாரதிய ஜனதா கட்சி கையாண்ட விதம், இது எல்லாமே மைனாரிட்டியினர் மத்தியிலே ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு சிந்தனையை தூண்டி இருக்கலாம் என்று கருதுகிறார்கள். நீங்கள் அது பற்றி அதோடு உடன்படவில்லையா?
இல்லை, இந்த விஷயம்ல ரெண்டு விஷயத்துல, ஒண்ணு பாகிஸ்தானுக்கு எதிராக ஏதாவது சொன்னாக்க அந்ததால் அந்த மாதிரி சொல்லக்கூடிய பட்சத்துல முஸ்லிம்க்கு அது பிடிக்காத விஷயம் அப்படிங்கிற விஷயத்த நாங்க ஒத்துக்கிற தயாரா இல்லை. அதாவது இந்த தேசத்துல இருக்கிற முஸ்லிம்கள் எல்லாரும் பாகிஸ்தானுக்கு ஒரு ஃபேவரபுளா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் இதுல வருது, அது தப்பு. அப்படி இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது.
இல்லை, மாட்டிறைச்சி விவகாரம் அது பற்றியது அல்லவே,
அது வேற விஷயம். அந்த விஷயம்
அது ஒரு முக்கியமான விஷயம் தானே.
பார்த்தா அதுல அதுல அதுலேயும் நிறைய முஸ்லீம் இந்த விஷயத்தை தயாரா இல்லை. அவாலும் அதான் சொல்றான், அதுல மாட்டு இறைச்சி விஷயத்துல இந்துக்கள் கூட இதுக்கு எதிர்பார்த்தா இருக்காங்க. அதனால இந்த விஷயமும் முசல்மானுக்கு மட்டுமே எதிர் அப்படின்னு சொல்ல முடியாது.
பீகார் மாநிலம் ஒரு இடஒதுக்கீடு போன்ற விஷயங்களில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதிகமாக அந்த இடஒதுக்கீட்டின் பலன்களை அனுபவித்து வருகின்ற ஒரு மாநிலம். தேர்தல் அந்த மாநிலத்திலே நடக்கும் பொழுது RSS-இன் தலைவர் மோகன் பகவத் இடஒதுக்கீட்டு பிரச்சனையை நாங்கள் மீண்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கூறியது கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக போயிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. நீங்கள் அது பற்றி என்ன நினைக்கிறீர்கள்?
அந்த விஷயத்தை எங்களுடைய எதிரிகள் நல்லா பயன்படுத்தினார்.
சேஷாத்ரி சாரி, நிதிஷ்குமார் லாலு கூட்டணி பெருவெற்றி பெற்றதை பற்றி பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து தனியா அணி அமைத்து போட்டியிட்டு வெற்றி பெறாத இடதுசாரிகள் என்ன நினைக்கிறார்கள்? தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன்.
பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற தேர்தலின் போது வளர்ச்சி என்ற முழக்கத்தை வச்சு நாடு முழுவதும் பிரச்சாரம் செஞ்சு அது ஆட்சிட்டு வந்தது. வளர்ச்சி என்ற முழக்கத்துக்காக தான் ஜனங்க மோடி பேசுறத நம்பி ஓட்டு போட்டாங்க. அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு பிஜேபியுடைய உண்மையான முகம் என்பது தெரிய வந்தது. மாறி மாறி மத்திய அமைச்சர்கள், பிஜேபி தலைவர்கள், ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் எல்லாருமே இந்துத்துவா என்ற கருத்தை பரப்புறது கடுமையான முயற்சி எடுத்தது மட்டும் இல்லாம கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுகிற போது அதை பற்றி சொல்லாம இருக்கிறது, அது கருத்து பறிக்கப்படுறதை நியாயப்படுத்துறது, குறிப்பாக உத்தரப்பிரதேசில தாக்கரியில அந்த இஸ்லாமியர் ஒரு மாற்றிருச்சு வைத்திருந்தார்கள் வதந்தியை பரப்பி அவர் படுகொலை செய்யப்பட்டப்போ கடைசி வரையில வந்து ஒரு உருப்படியா வந்து பிரதமர் மோடி அது சம்பந்தமா கண்டிக்கல தலையிடல, ஏதோ இஸ்லாமியர்களும் இந்துக்களும் நீங்க சண்டை போட்டுக்காரையும் வறுமை எடுத்து போராடுங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி சொன்னார். அதே மாதிரி ஹரியானா வந்து இரண்டு தலித்து குழந்தைகள் எரிக்கப்பட்ட போது அந்த பாதுகாப்பு துணை அமைச்சர் வி கே சிங் யாராவது கல்லால நாயை அடிச்சாக்கா நான் என்ன பண்றதுன்னு சொல்லி அப்படிப்பட்ட கமெண்ட். அப்புறம் ஆர் எஸ் எஸ் தலைவர்கள் வந்து இடஒதுக்கீடு தொடர வேண்டாம்னு சொன்னது. ஒட்டுமொத்தமாக சமூக அமைப்புகளும் பிஜேபி தலைவர்களும் இந்துத்துவ அஜெண்டாவை கொண்டு செல்வதற்காக அவர்களுடைய பிரச்சாரம் தலையீடு பேச்சு அறிக்கை எல்லாம் வந்து ஒரு இதையொட்டி எழுத்தாளர்கள், விஞ்ஞானிகள், அறிவுஜீவிகள், திரைப்பட வல்லுநர்கள் எல்லாம் வந்து கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்ட தலைவரை ஆட்சேபிக்கிற போது எல்லாம் சேர்ந்ததுதான் வந்து ஒரு வகுப்பாக்கு எதிராக அளித்த ஓட்டு தான் பீகார்ல வந்து பிஜேபியுடைய தோல்வியும் நிதிஷ் செல்லு காம்பினேஷன் வெற்றியும்.
ஆனா இது வந்து பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வாக்கு வங்கியை அப்படியே வைத்திருக்கிறது. இது கூட்டணி, அந்த ஜாதி ரீதியினான கூட்டணியை பெற்ற வாக்கு, அந்த அரித்மெட்டிக், அந்த கணக்கு தான் அங்கே வென்றிருக்கிறது என்று பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் கூறுவது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
அதாவது ஒரு தேர்தலில் கூட்டணி பல கட்சிகள் ஒன்று சேர்ந்து கூட்டணியாக சேருவது அது முக்கியத்துவம் வாய்ந்தது, அதெல்லாம் உண்மை. ஆனா இருந்தாலும் எல்லாவற்றையும் விட கூட்டணி சேர்ந்தாலும் பல நேரத்தில் வந்து வெற்றி பெற முடியாது. கூட்டணி என்பது ஒரு ஒரு முக்கியமான அம்சம் என்றாலும் பொதுவாக மக்கள் மத்தியில அந்த பிஜேபி இந்துத்துவா அதற்கு எதிர்ப்பு தான். பொதுவாக தேர்தலில் தோல்வி ஏற்பட்ட உடனே அவங்க ஏற்கனவே வாங்கின ஓட்டு வாங்குறது வாக்கு வங்கி கலையிலன்றதுலாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. நீங்க வந்து அநேகமா ஒரு மாநிலத்தில் நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் பிரதமரோ பிஜேபியுடைய கட்சிக்கு இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து போறது இருக்கு பாருங்க.
சரி ஜிஆர் அவர்கள், இப்போ இந்த தேர்தலிலே உங்களது இடதுசாரி கட்சிகள் தனியாக ஒரு கூட்டணி அமைத்து போட்டிட்டுனா அவர்கள் வந்து ஒரு பெரிய அளவு ஒரு தாக்கத்தை இங்கே ஏற்படுத்த முடியவில்லை. இன்ஃபேக்ட் உண்மையில் சொல்ல போனால் அது நோட்டா, அதாவது யாருக்கும் வாக்களிக்க வேண்டாம் என்று அனுமதிக்கும் அந்த நோட்டா என்ற அந்த ப்ரொவிஷனை விட இடதுசாரிகள் குறைவாகவே வாக்கு வாங்கியிருக்கிறார்கள் என்ற ஒரு புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஏன் இந்த தோல்வி இடதுசாரிகளுக்கு?
நாங்கள் வந்து பிராந்திய கட்சிகள் அப்படின்னு வரும்பொழுது காங்கிரஸ் பிஜேபி கடைபிடிக்கிற அதே கொள்கையை தான் பிராந்திய கட்சிகள் ஆதரிக்கிறாங்க. அமுலாக்கலன்னு சொல்லும் பொழுது வேண்டாம் என்று முடிவெடுத்தோம். ஆனா அங்க வந்து வகுப்பாவுக்கு எதிரான போராட்டத்துல ஜனங்க வந்து இடதுசாரிகளுக்கு வாக்களிக்கவில்லை என்பது உண்மை. அது சம்பந்தமாக அந்த பீகார்ல இடதுசாரி கட்சிகள் சேர்ந்து பேசி முடிவெடுப்பாங்க. நாளடைவில் வந்து அவர்கள் வந்து மக்கள் மத்தியில கொண்டு போக முடியும் என்பதுதான்.
சரி, கடைசியாக, ஆனால் இதே மாதிரியான ஒரு அனுபவத்தை வைத்து நீங்கள் தமிழ்நாட்டிலே இப்பொழுது நீங்கள் ஒரு மூன்றாவது அணியை உருவாக்க முயல்கிறீர்கள், அது வந்து எந்த அளவுக்கு பலனளிக்கும் என்று நினைக்கிறீர்கள் இந்த அனுபவத்தை வைத்து பார்க்கும்பொழுது?
முதல் விஷயம், தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து எங்களுடைய முயற்சி மூன்றாவது அணி அல்ல. அது மூன்றாவது அணி, நாலாவது அணி, அஞ்சாவது அணி எல்லாம் அணி என்று நாங்கள் வந்து இப்படி சொல்லலை, சொல்லவும் கூடாது. குறிப்பாக தமிழ்நாட்டில் கடந்த ஒரு 40 ஆண்டு காலமாக திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் இந்த இரண்டு கட்சிகள் தான். ஆகவே இதுல ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நாங்க வந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கியிருக்கோம். தமிழ்நாட்டு அரசியலிலேயே இப்படி குறைந்தபட்ச செயல்திட்டத்தை உருவாக்கி எந்த கட்சியிலும் இதுவரை தேர்தல் வந்து சந்திச்சதில்லை. இதுக்கு மேலே நாங்க வந்து வேறு ஒன்று ரெண்டு அமைப்புகளையும் கட்சிகளையும் நாங்க வந்து அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே இது பீகார் நிலைமை வேறு, தமிழ்நாடு நிலைமை, அதுக்கு எதுவும் பேரலில் இல்லை.
தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன். நேயர்களை இந்த இரண்டு பேட்டிகளின் நீண்ட வடிவங்களை இணையதளத்தில் கேட்கலாம். இந்த பீகார் தேர்தல் முடிவுகள் குறித்து உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது விளையாட்டரங்கம். தயாரித்து வழங்குபவர் பிரதீபன் புனிதசீலன்.
இன்றைய விளையாட்டு அரங்கில் முதலாவதாக சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவர் பதவி குறித்து இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் எடுத்துள்ள முடிவு குறித்து ஒரு தகவல்.
சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் பதவியிலிருந்து என் சீனிவாசனை நீக்க இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் முடிவெடுத்து பரிந்துரை செய்திருக்கிறது. அவருக்கு பதிலாக இந்திய வாரியத்தின் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் சஷாங்க் மனோகர் அந்த பொறுப்புக்கு நியமிக்கப்படவும் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மும்பையில் நடைபெற்ற இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் வருடாந்திர பொதுக்குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவர் பதவி இந்தியாவுக்கு வழங்கப்பட்ட நிலையில் அதன் தலைவர் எனும் வகையில் சீனிவாசன் அந்த பொறுப்பிலே இருந்தார். ஆனாலும் இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளில் முறைகேடுகள் இடம்பெற்றன என்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து இந்திய வாரியத்தின் தலைவர் பொறுப்பிலிருந்து உச்சநீதிமன்றம் அவரை நீக்கியது. பின்னரும் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவர் பதவியிலிருந்து விலகுவதற்கு அவர் மறுத்து வந்தார். இந்த நிலையில்தான் அவரை அந்த பொறுப்பிலிருந்து நீக்கி எஞ்சியிருக்கும் காலப்பகுதிக்கு சஷாங்க் மனோகரை நியமிக்கும் முடிவு எடுக்கப்பட்டது.
அடுத்து நேபாளத்தின் தேசிய கால்பந்து குழுவில் இடம்பெற்றிருக்கும் 5 விளையாட்டு வீரர்கள் மீது தேச துரோக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது குறித்து ஒரு குறிப்பு.
நேபாளத்தின் தேசிய கால்பந்து குழுவில் இடம்பெற்றிருக்கும் 5 கால்பந்து விளையாட்டு வீரர்கள் மீது தேச துரோக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட நிலையில் அவர்கள் காட்மாண்டுவில் உள்ள ஒரு நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார்கள். இவர்களில் முன்னாள் அணி தலைவரும் கோல் கீப்பரும் அடங்குவர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் தகுதி பெறும் நிலை போட்டிகளில் அவர்கள் வேண்டுமென்றே தோற்றார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அவர்கள் வங்கிக் கணக்குகளில் பெருமளவு பணம் இருந்தது போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த பணம் அவர்களுக்கு தென்கிழக்கு ஆசியாவில் இருந்து செயல்படும் விளையாட்டு போட்டிகளின் முடிவுகளை முன்கூட்டியே நிர்ணயித்து விளையாட ஏற்பாடு செய்யும் குழுவினரால் தரப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இந்த 5 பேருக்கும் மரண தண்டனை விதிக்குமாறு அரசு தரப்பு கோருகிறது.
நேபாளத்தில் மாவோயிஸ்ட் கொரில்லாக்களுடன் இணைந்து துப்பாக்கி ஏந்தி போராடிய சிறுமி பின்னர் அந்த நாட்டு அதிகாரிகளாலும் தேடப்பட்டு வந்தார். ஆனால் இப்போது அவர் நேபாளத்தின் முன்னணி தடகள வீராங்கனை. மீராரோய் கடந்து வந்த பாதைகளையும் சாதனைகளையும் காத்மண்டுவிலிருந்து பிபிசியின் கிறிஸ் ஹஸ்லாம், தமிழில் கிருத்திகா நாராயணன்.
பத்து வருடங்களுக்கு முன்னர் நேபாள அரசாங்கத்தால் தேடப்பட்ட தீவிரவாத இயக்கத்தின் இளம் போராளியாக இருந்த மீரா ராய் இப்பொழுது அந்நாட்டின் மிகச்சிறந்த ஓட்ட வீராங்கனையாக திகழ்கின்றார் என்பதை நம்ப முடிகின்றதா? ஆனால் அதுதான் உண்மை. குட்டை பாவாடை அணிந்த இந்த சர்வதேச விளையாட்டு வீராங்கனையின் சாதனை வியப்பிற்குரியது. நேபாளத்தின் தென்பகுதியில் உள்ள சிறிய கிராமமான சனு துமா 9 சேர்ந்த மீரா ராய் அடக்குமுறையிலிருந்து தப்பிக்க 14 வயதில் நேபாளத்தின் தீவிரவாத மாவோயிஸ்ட் கொரில்லா இயக்கத்தில் சேர்ந்தார். 2003 அவர் அதில் சேர்ந்த பொழுது அவர்கள் போரில் ஈடுபட்டிருந்தனர். 2006 போர் முடிந்த பின்னர் மீரா ராய் அரசின் மறுவாழ்வு திட்டத்தில் உள்வாங்கப்பட்டார். அங்குதான் அவர் தனது முதல் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டார். பின்னர் நேபாளத்தின் காட்மண்டு பள்ளத்தாக்கில் 50 கிலோமீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்ட அவர் போட்டியில் வெற்றி பெற்றார். அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ரிச்சர்ட் புல் மீரா ராயின் திறமையை பார்த்து அவருக்கு உதவ முன்வந்தார். அவரது உதவியுடன் நேபாளத்தின் 200 கிலோமீட்டர் மஸ்தாங் மலைப்பாதை ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டு அவர் வெற்றி பெற்றார். பின்னர் அவர் ஐரோப்பா மற்றும் ஹாங்காங்கில் நடந்த பந்தயங்கள் உள்ளிட்ட 7 ஓட்டப்பந்தயங்களில் வெற்றி பெற்றிருக்கின்றார். இந்த வருடம் உலகிலேயே மிக கடினமான ஓட்டப்பந்தயங்களில் ஒன்றான 82 கிலோமீட்டர் மான் பிளாங்க் கோடைக்கால உலக தொடரிலும் வெற்றி பெற்றார். பிரபல மலையேறி ஷெர்பா சிங்கிற்கு பின் நேபாளத்தில் பெரும் பிரபலமடையும் வாய்ப்புடைய மீரா ராயின் எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக உள்ளது. அவர் இதை கேட்டதும் சிரிக்கிறார். நான் எனது எதிர்காலத்திலிருந்து தப்பிக்கவே ஓடத் தொடங்கினேன் என்கிறார்.
விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் பிரதீபன். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
புவி வெப்பமடைதல் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டிய அளவையும் தாண்டி அதிகரிக்கும் என்று நீண்டகாலமாக அஞ்சப்படுகின்ற தருணம் இந்த ஆண்டிலேயே நடந்துவிடும் என்று பிரிட்டிஷ் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். பரந்துபட்ட அளவில் ஊக்கமருந்து பயன்பாட்டை ரஷ்யா ஊக்குவித்ததாக கூறி சர்வதேச தடகள போட்டிகளிலிருந்து அந்நாட்டை தடைநீக்கம் செய்ய வேண்டும் என ஊக்கமருந்து பயன்பாட்டுக்கு எதிரான சர்வதேச அமைப்பு கோரியுள்ளது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.